இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் சில முக்கியமான காரியங்களை கவனிக்கப் போகிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவ நடத்துதல் நமக்கு அவசியமாயிருக்கிறது. தேவ நடத்துதல் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நடத்துகிறார், ஆனால் அந்த நடத்துதலை அநேகர் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே சுய சித்தத்தில் அவர்கள் நடந்து பலவிதமான பிரச்சனைகளிலும் நஷ்டத்திலும் போராட்டங்களிலும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை ஆண்டவர் அனுதினமும் நடத்துகிறார், ஒவ்வொரு விஷயத்திலும் நடத்துகிறார். குறிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் சில முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டத்தில் ஆண்டவர் நம்மை கருத்தாய் நடத்துகிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார். ஆகையினாலே இந்த 24 அதிகாரத்திலே அதை குறித்த பல நல்ல காரியங்கள் உண்டு. அதை நாம் வேகமாய் தியானிக்கப் போகிறோம். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானவனான்.
ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானான்.
கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
அப்பொழுது
ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில்
வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய
தன் ஊழியக்காரனை நோக்கி
நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய்
என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று
வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு
நீ உன் கையை
என் தொடையின் கீழ் வை என்றான்.
இங்கே பார்க்கும்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்வதற்கு அவன் எப்பொழுதும் கருத்துள்ளவனான ஒரு மனுஷன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அவனை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் அழைத்த பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்காமல் அவருடைய சித்தம் அவர் அழைக்கிறார் என்று சொல்லி எங்கே போகிறோம் என்பதை தெரியாமலே அவன் புறப்பட்டு வந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பல ஏற்ற தாழ்வுகள் இருந்ததுண்டு. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையின் நல்ல ஒரு முதிர்ந்த நிலைமைக்குள் வந்துவிட்டான். அவனுக்கு 25 முன்பாக ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். இப்பொழுது அந்த மகன் ஈசாக்குக்கும் இப்பொழுது 40 வயதாகிறது. அதாவது ஆண்டவர் இந்த ஆபிரகாமை சந்தித்து 65 ஆயிடுச்சு. அவரை சந்தித்து 25 பிறகு ஈசாக்கு பிறந்தான். இப்பொழுது ஈசாக்குக்கு 40 65 ஆச்சு ஆண்டவர் அவனை சந்தித்து. 65 நீண்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவரை அவன் அறிந்து 65 ஆயிடுச்சு. இப்பொழுது அவன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம் வருகிறது. தன் மகனுக்கு அவன் திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே இதை எந்த விதத்திலையும் தவறு நடந்துவிடக்கூடாது என்று அவன் கவனமாயிருந்தான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையே ஒரு பிரயாணம்தான். இப்பொழுது கானானிய தேசத்தில் அவன் இருக்கிறான். கானான் வேற, கானானிய தேசம் வேற, கானானியர்கள் அது வேற. ஆகையினாலே இந்த கானானியருடைய தேசத்தில் இருக்கிறான் அந்த பெண்கள் விக்கிரக ஆராதனையும் மற்றும் பல விதங்களிலே ஒரு சரியான தேவ பயம் இல்லாத பெண்களாயிருக்கிறார்கள். ஆகையால் தன் மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை தேட வேண்டும் என்கிற காரியம் வரும்பொழுது அவருக்கு இந்த தான் தங்கியிருக்கிற குடியிருக்கிற தேசத்தில் பெண் கொள்ளக்கூடாது என்கிறதில் அவன் கருத்தாயிருந்தான். ஏனென்றால் இவங்க தேவ பக்தி இல்லாதவர்கள், இது சரி வராது என்று சொல்லி அவன் பயந்தான். பயந்து தன்னுடைய வேலைக்காரர்கள், அவனுக்கு 318 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமுடைய வீட்டிலே வேலை செய்கிறவங்க 318 பேர் இருந்தாங்க. அந்த 318 வேலைக்காரர்களில் மூத்தவனும் வயது சென்றவனும் தேவபக்தி உள்ளவனுமான எலியாசர் என்கிறவான இந்த நபரை கூப்பிட்டு அவனிடத்திலே ஒரு உத்தரவாதத்தை வாங்குகிறார். நாம் குடியிருக்கிற இந்த கானானிய தேசத்து பெண்களில் என் மகனுக்கு நீ பெண் கொள்ளாமல், நீ என் இனத்தாரிடத்திற்கு நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே இருக்கிற தெய்வ பக்தியுள்ள அந்த குடும்பங்களிலிருந்து ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அனுப்பி தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறான். ஆபிரகாம் தெய்வ சித்தத்தை எப்படியும் சுதந்திரிக்க வேண்டும் என்கிறதில் கவனமாயிருந்ததினாலே தன்னிடத்தில் இருந்த வேலைக்காரர்களில் மிகவும் தேவ பக்தி உள்ளவனிடத்தில் இந்த பெரிய பொறுப்பை கொடுக்கிறான். இது சாதாரண விஷயம் அல்ல, பெரிய பொறுப்பு. ஏனென்றால் உண்மையாகவே சொல்லும் பொழுது இந்த திருமணம் என்பது அன்னைக்கு மட்டுமல்ல இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். கல்யாணம் என்ற விஷயம் மட்டும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே சென்சிட்டிவான விஷயம். ஒரு சின்ன விஷயத்திலே ஒரு காரியம் மிஸ் ஆனா அதிலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆகையினாலே இவன் அதில் ரொம்ப கவனத்தோடு இந்த எலியாசாரிடத்திலே இந்த பொறுப்பை கொடுக்கிறான். இவனும் சரி என்று அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறான். எலியாசருடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு காரியம். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவன் அதற்கு அர்ப்பணிக்கிறான். 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான்.
நான் கண்டிப்பா இதை நான் செய்வேன், நீ எதிர்பார்க்கிறபடி நிச்சயமாகவே உடைய மகனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை நான் கண்டுபிடித்துக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். ஒப்பு கொடுத்து விட்டு இப்பொழுது அவன் புறப்பட்டு போகிறான். போகும்பொழுது 10 ஒட்டகங்கள் அதோடு கூட ஏராளமான ஆபரணங்கள் இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த ஊழியக்காரன் ஒரு பெண்ணை தேடி இவன் புறப்பட்டு போகிறான். அப்படி அவன் புறப்பட்டு சென்று சந்திக்கிற முதல் காரியம் வாசிக்கலாம், 10வது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம்.
பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன.
அவன் எழுந்து புறப்பட்டு போய்
மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே
தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே
ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால்
போதும், இப்பொழுது இவன் தேவ நடத்துதலை பெற வேண்டும். ஏன்னா இப்பொழுது இந்த புதிய ஊருக்கு வந்திருக்கிறான். அந்த இடத்துல இவனுக்கு ஜனங்கள் யாரும் அறிமுகம் கிடையாது. அந்த இடத்துல போய் ஒரு பெண்ணை குறித்து விசாரிப்பதற்கு இவனுக்கு அறிமுகமான தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. குடும்பங்களை குறித்து விசாரிப்பதற்கு அவனுக்கு சரியான சூழ்நிலை இல்லை. இவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவர் மட்டும்தான். ஆகையினாலே அந்த புதிய ஊருக்கு போகிறான். போன உடனே அந்த மெசபத்தோமியாவிலே போய் அங்கே ஒரு தண்ணீர் துறவை பார்த்து அதன் அருகே நின்றுகிட்டான். கண்டிப்பாக இந்த சாயங்கால வேளையிலே வாலிப பெண்கள், திருமணமாகாத பெண்கள் தண்ணீர் மூழ்வதற்கு வருவார்கள். இந்த இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக தேவ சித்தத்தின்படி சரியான பெண்ணை கண்டுபிடித்து விடலாம் அப்படின்றது அவனுடைய யூகம். இது அவனுடைய யூகத்தோடு அவன் அந்த இடத்திலே வந்து நின்று சத்தமா கூட ஜெபிக்கிற தனக்குள்ளேயே ஒரு சின்ன ஜபம் பண்றா. அந்த ஜபத்தை வாசிக்கலாம், 12 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே,
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே,
இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும்,
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும்.
இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள்,
பெண்கள்
தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று,
நான் சொல்லும் போது
குடி என்றும்
உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி
வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும், என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்வீர் என்று நான் அதினாலே அறியவும் செய்தருளும் என்றான்.
இப்ப இவனுடைய லைஃப்ல தேவ நடத்துதலை இவன் பெறணும். கர்த்தர் அவனை நடத்தினால்தான் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றால் தேவ சித்தம் என்ற ஒரு வார்த்தையை வைத்துதான் நம்முடைய நித்தியமே அடங்கி இருக்குது. அந்த ஒரு வார்த்தையில் தான் நம்முடைய நித்தியமே இருக்குது. நான் இதை நான் எத்தனையோ முறை வலியுறுத்தி இருக்கிறேன். ஏனென்றால் வேதத்திலே எனக்கு ரொம்ப என்னை தொடுகிற ஒரு வசனம் அதுதான். மத்தேயு 7:21 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்றார். அற்புதமான வார்த்தை இந்த ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை எந்த ஒரு தேவ பிள்ளையும் தன் வாழ்க்கையிலே ஒரு கீவேர்டாக வைத்துக் கொண்டால் அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு வந்துடுவான். இந்த ஒரு வசனத்தின் மேல் அவனுடைய வாழ்க்கையை அஸ்திவாரம் போட்டுட்டான்னா அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு வந்துடுவான். அற்புதமான வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. செய்கிறவனே அந்த நே ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் மட்டும்தான், வேற யாரும் பரலோகத்தில் வர முடியாதுன்ற. அப்படி இருக்கும்பொழுது தேவ சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவ சித்தம் நம்முடைய சின்ன சின்ன விஷயத்திலும் பெரிய பெரிய காரியம் எதுவானாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் சரி, தேவ சித்தம் என்கிறதுலே நாம் மையத்தில் மிக ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஏனென்றால் தேவ சித்தத்துல கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய டீவியேஷன் ஆயிடும். சிலதை கரெக்ட் பண்ணலாம், சிலது கரெக்ட் பண்ணவே முடியாம ஆயிடும். சிலது உங்களை நரகத்துக்கு நேரடியாய் கொண்டு போய் நிக்க வச்சிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி ஆகிவிடுகிறது. ஆகினால் ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே தேவ சித்தத்தை செய்கிறதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தேவ சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவன் தன் சொந்த பலத்தினாலே, ஞானத்தினாலே, திறமையினாலே, அல்லது ஏதோ தான் எடுக்கிற முயற்சியினாலேயோ, அல்லது எடுக்கிற ஒரு நல்ல தீர்மானம் அல்லது ஒரு அர்ப்பணிப்பினாலேயோ ஒருபோதும் தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் தன்னால் செய்துவிட முடியாது. இது நல்லா தெரியணும். ஏன்னா தேவ சித்தம்ன்றது விளையாட்டு காரியம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. தேவ சித்தம்னு எடுத்துட்டீங்கன்னா அதிலே சில விஷயங்கள் நமக்கு பிடித்திருக்கும், சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கும். அது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கும், நமக்கு பிடிக்காம இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தேவ சித்தன்ற விஷயத்துல நம்ம சரியான விதத்துல நம்முடைய காரியம் நம்ம நடக்க தவறிட்டோம்னா அந்த தேவ சித்தம் பல நேரத்தில் நமக்கு பிடிச்சிருக்கிறது, இது தேவ சித்தம் நம்ம நினைச்சு ஃப்ளோ ஆயிடுவோம். ஆனா அது தேவ சித்தமா இருக்க முடியாது. சில விஷயம் நமக்கு பிடிக்காது, மனசுக்குள்ள அது பிடிக்காது, அப்ப இது தேவ சித்தமா இருக்காதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த காரியம் தேவ சித்தமா இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். தேவ சித்தம் முக்கியம். ஆனா அந்த தேவ சித்தத்தை சொந்த பலத்தினால் ஒருவராலும் செய்ய முடியாது. அதற்கு ஆண்டவருடைய நேரடியான வழி நடத்துதல் நமக்கு அவசியம். தேவ நடத்துதல் இருக்கணும். தேவ நடத்துதல் இல்லாமல் ஒருவனும் தன் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்ற முடியாது. இது நம்ம நல்லா தெரியணும். தேவ நடத்துதல் இல்லாமல் தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையில பெற முடியாது. ரொம்ப முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு நான் தேவ சித்தம் என்று சொல்லுகிறேன். அதே நேரத்தில் முக்கியமா நான் சொல்ல வருகிறது தேவ நடத்துதல் பார்க்கணும். தேவ நடத்துதல் தெரிஞ்சாதான் தேவ சித்தத்துல நம்ம கரெக்டா ஃபுளோ ஆக முடியும். இப்ப இந்த ஊழியக்காரன் எலியாசர், இவன் தேவ சித்தத்தின்படி இப்பொழுது தன்னுடைய எஜமானாகிய ஈசாக்குக்கு ஒரு மணமகளை கொண்டு வரணும். இப்ப நான் பேசுறது கல்யாணத்தை பத்தி நான் பேசல. நான் பேசுறது கல்யாணத்துக்கு இருக்கிற சம்பந்தம் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற சப்ஜெக்ட் கல்யாணமே தவிர நான் கல்யாணத்தை பத்தி பேச வரல. முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக தேவ சித்தம் அதுதான் பார்க்கணும். அதுதான் முக்கியம். இதற்கு தேவ நடத்துதல் இல்லாமல் முடியாது. அப்ப இந்த தேவ நடத்துதலை இவன் எப்படி பெற்றுக் கொள்ளுகிறான் அதை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இவன் வந்து அந்த துற வண்டியில நிக்கிறான். நின்று சிம்பிளா ஒரு பிரேயர் ஒன்று ஆரம்பிக்க பண்றான். சின்ன ஒரு ஜெபம். ஆண்டவரே, என் எஜமானின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஆரம்பித்து தனக்குள்ளேயே ஜெபிச்சான். சத்தம் போட்டு கூட ஜெபிக்கல, தன் மனசுக்குள்ளேயே ஒரு ஜெபம் பண்றான். நான் இப்பொழுது இந்த துற வண்டியில நிற்பேன். இந்த இடத்துல தண்ணீர் உள்ள பெண்கள் வருவார்கள். அவரிடத்துல நான் கேட்பேன், எனக்கு குடிக்க தண்ணி கொடு என்று நான் கேட்கும் பொழுது எனக்கும் கொடுக்க சம்மதித்து உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே என் எஜமானுக்கு நீ நியமித்த மகள் என்று சொல்லி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காரியத்தை ஜெபத்திலே அவன் வைக்கிறான். சாதாரணமா எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்டா கொடுக்கறது இயற்கையான விஷயம். ஆனால் உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் சேர்த்து வார்ப்பேன் என்று சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இவன் வந்து பொதுவா எனக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்க கூடுன்னு கேட்டா வர அத்தனை பெண்களும் கொடுத்துருவாங்க தண்ணி. இல்ல, அது சிக்கல். அது நல்ல ரொம்ப ஞானமான ஒரு கணி செய்யலாம். எனக்கு குடிக்க தண்ணி கொடுமா அப்படின்னு யாரை கேட்டா கொடுத்துருவாங்க. அப்ப அது ரொம்ப சிக்கல். அதனாலதான் அவன் என்ன செய்யறான், ஒரு அந்த ஜபத்தை ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு என்ன சொல்றதுனா ஒரு கண்டிஷனோடு ஒரு ஜபத்தை கொண்டு வரான். இப்படி நான் சொல்ற இப்படி கேட்கறதுக்கு இப்படி ரிப்ளை பண்ற பெண்ணா இருக்கணும். அந்த பெண் தான் இப்ப இதுல இருந்து முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவ நடத்துதலை பெறுவதற்கு அடிப்படை முதல் காரியம் ஜபம் இருக்க வேண்டும். தனி ஜபம் இருக்கணும். தனி ஜபம் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவன் நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கணும். இங்கே எலியாசருக்கு தேவ நடத்துதல் தேவை, ஆபிரகாமுக்கு தேவ சித்தம் தேவை, ஆனா எலியாசருக்கு தேவ நடத்துதல் தேவை. ஆபிரகாம் பெரிய பொறுப்பை விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு தேவ சித்தன்றதை விட தேவ நடத்துதல் ரொம்ப முக்கியம். இப்போ அதுலதான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும். ஆகையினாலே இந்த விஷயத்தில் ஆபிரகாம் ரிலாக்ஸ் ஆயிட்டாரு, கொடுத்துட்டு நிம்மதியாயிட்டாரு. ஆனால் இவன் கையில தான் மிகப்பெரிய பொறுப்பு வந்து விட்டது. இப்பொழுது அதை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால் ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நடத்த வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு பல நேரத்திலே அநேகர் செய்யற ஷார்ட் கட் காரியம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில தேவ நடத்துதல் தேவ சித்தத்துக்கு எல்லாரையும் சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இப்படி செய்யும் பொழுது காரியங்கள் தடுமாறிடும், தவறா போயிடும். அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஜெபிக்காமல் மத்தவங்களை ஜெபிக்க சொல்லிட்டு இவங்க ஜெபிக்காமல் இருந்தாங்கன்னா கர்த்தர் நடத்த முடியாது. யாருக்கு தேவ நடத்துதல் தேவையோ அவர்கள் கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்துதான் காரியத்தை ஆரம்பிக்கணும். அவங்க ஜெபிக்கணும், ஜெபித்து ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். இதை நீங்க ஹோல் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் உதாரணம் காமிச்சாலே ஒன் அவர் பேசிக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது. தேவ நடத்துதலுக்காக ஜெபித்தவர்கள் அப்படின்னு சொல்லி நான் அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு மெசேஜ் எடுத்தாவே அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நிறைய காரியம் இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பைபிள்ல அப்படி ஜெபித்து தேவ நடத்துதலுக்காக ஜெபித்து அதுல சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்க நிறைய பேர் பைபிள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் போட்டு குழப்பாமல் இயேசு கிறிஸ்துவ மட்டும் ஜஸ்ட் ஒரு முன்னுதாரணமாக ரெண்டு காரியத்தை காட்டுறேன். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு
வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய்
அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய்
அவரை கண்டபோது
உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி
கலிலேயா நாடெங்கும்
அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார்.
இங்கே பேதுருவுடைய வீட்டிலே ஒரு சாயங்காலம் ஒரு கூட்டம் நடந்தது. கூட்டம் நடந்த பிறகு எல்லாரும் அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. பேதுருவின் மாமிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். பின்பு அந்த ராத்திரியில எல்லாரும் அந்த வீட்டிலேயே ஸ்டே பண்ணியாச்சு. அதிகாலையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் படுக்கையிலே காணப்படவில்லை. உடனே பேதுரு எழுந்து தேடுகிறான், எங்க ஆண்டவரை காணோம். உடனே தேடிக்கொண்டே போகிறான். அவர் திடீரென்று இல்லாமல் போனா எங்க இருப்பார்னு தெரியும். தனிமையான ஒரு இடத்துக்கு போயிருப்பார். உடனே தேடிக்கொண்டு வனாந்திரத்தில் தேடிக்கொண்டு போனால் அங்கே அவர் இருட்டோடு வனாந்திரத்தில் அங்கு போய் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவரே, எல்லாருமே தேடுகிறாங்க, ஏன்னா நேற்று சாயங்காலம் எவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சது, அதனால காலையிலையும் வச்சு அவர் வச்சு நிறைய ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று ஜனங்க தேடுறாங்க. ஆகினால் எல்லாருமே தேடுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் அடுத்த ஊர்களிலும் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அதுக்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அப்ப அதுக்காக புறப்பட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அடுத்த ஊர்களிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு, அடுத்த ஊர்களிலே பிதாவின் நடத்துதலை அவர் பெறுவதற்கு அதிகாலையில் வந்து அவர் ஜெபித்து அடுத்த ஊர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். தேவ நடத்துதல், ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் தேவ நடத்துதல் வேணும். ஆகையினால் அவர் அதிகாலையில் அவர் வந்து பிதாவின் சமூகத்திலிருந்து தேவ நடத்துதலுக்காக நின்று கேட்டார். பிதா அவரை நடத்தினார். நடத்தினபடியே அவர் அடுத்த ஊர்களிலும் போய் வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி அவர் ஊழியத்தை செய்தார். இங்க பாருங்க, உங்களுக்கு அதை தீர்க்க தரிசன வசனத்திலே உங்களுக்கு நான் காரியத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவருடைய நடத்துதலை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் படித்தால் புரியும். 50வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இளைப்படைந்தவனுக்கு
சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல
நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார்.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர்
என் செவியை திறந்தார்.
நான் எதிர்க்கவும் இல்லை.
நான் பின்வாங்கவும் இல்லை. போதும். பாருங்க, இந்த மார்க் முதல் அதிகாரத்தில் படிச்ச அந்த சம்பவத்திற்கு தீர்க்க தரிசன அடையாளம், தீர்க்க தரிசன வார்த்தை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள், எந்த ஊரிலே யாருக்கு எதை பேச வேண்டும் என்கிற காரியத்தை பிதாவாகிய தேவன் எனக்குள் கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, அந்த கல்விமானை போல இருந்து பேசுவதற்கு பிதாவாகிய தேவன் எனக்கு நடத்துதல் கொடுக்கிறார். இந்த நடத்துதல் எனக்கு எப்ப கிடைக்கிறது, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அது தீர்க்க தரிசனம் எழுதி இருக்குது. காலைதோறும் பிதாவாகிய தேவன் என்னை எழுப்புகிறார். எதற்காக எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய லைஃப் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, காலையில விடிய காலையில எழுந்து பிதாவினிடத்தில் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ஒரு பிரீச்சர் மட்டும் இல்ல, அவர் ஒரு லேர்னர். அவர் தினந்தோறும் அவர் ஒரு லேர்னரா இருந்தார், கற்றுக்கொள்ளுகிறவரா இருந்தார். அவரை ஒரு பிரசங்கியாராக பகல் நேரத்திலே பார்த்தாலும், தினமும் காலை நேரத்திலே அவர் ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவனாக இருந்தார். பிதாவின் சமூகத்தில் தினமும் உட்கார்ந்து, பிதாவை இன்னைக்கு எந்த ஊருக்கு போகணும், எந்த ஜனங்களை சந்திக்கணும், என்ன பேசணும், யார்கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஒவ்வொரு காரியத்தையும் காலை நேரத்தில் அவர் கற்றுக்கொண்டார். அதை தான் மார்க் 1:35 பார்த்தோம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருந்தால்தான் தேவ நடத்துதல் நமக்கு கிடைக்கும். என்ன பேசணும், என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எது நல்லது, எது சரியானது, எது தேவசித்தம், எது தேவசித்தம் இல்லை, இப்படி பல காரியங்கள். அதை நாம் சரியான விதத்திலே பிதா ஒருவர் தான் நமக்கு காண்பிக்க முடியுமே தவிர, நாம் நம்முடைய சொந்த பலத்தினால் அறிவினால் அதை கண்டுகொள்ள முடியாது. நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்களும் அதை நமக்கு காட்டி கொடுக்க முடியாது. பிதா தான் காட்டணும். அதுக்குதான் ஜெபித்து காரியத்தை ஆரம்பிக்கணும். ஒரு காரியத்தில் நீங்க தேவ சித்தம் தேவ நடத்துதல் தேவையா, நீங்க முழங்கால் படியணும். மத்தவங்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, மத்தவங்க பண்ணட்டும். நீங்க ஜெபிக்காம மத்தவங்களுடைய ஜெபத்தை வச்சு ஆண்டவர் உங்களை நடத்த முடியாது. உங்க காரியத்துக்கு நீங்க கேட்காம யாரோ ஒருத்தர் கேட்கறத வச்சு உங்க காரியத்தை ஆண்டவர் நடத்துவார் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க ஜெபிக்கணும். அதனாலே இங்க எலியாசர், இது அவனுடைய காரியம் அல்ல, ஆனாலும் அவங்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனாலே இது அவன் தான் செஞ்சாகணும். ஆகையினாலே எலியாசர் இந்த இடத்துல எடுத்த உடனே ஜெபத்தோடு தன் காரியத்தை ஆரம்பிக்கலாம். ஜெபிச்சிட்டார். ஜெபிச்ச பிறகு என்ன நடக்குது? 12 திருப்பி படிக்கலாம்.
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது
குடி என்றும்
உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றான்.
அப்புறம்
அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்க்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள்.
இந்த ஜெபம் வந்து சாதாரணமான ஒரு ஜெபம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், இது சாதாரணமான ஒரு பிரேயர் கிடையாது. இவன் டைலாக கொடுக்கிறான். இந்த டைலாக் அந்த பெண்ணுடைய வாயில வரணும்னு அவங்க எதிர்பார்க்கிறான். நான் தண்ணி கேட்பேன், குடி அப்படின்னு எனக்கும் சொல்லணும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்னும் சொல்லும் பெண் எவளோ அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிப்ளை அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வரணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்படி அவன் கேட்டுட்டு ஜெபித்த உடனே ரெபேக்காள் உடனே கிளம்பி வருகிறாள். அந்த இடத்துல உடனே அவன் வந்துட்டான். இதுல பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஜெபம் செய்யறதுக்கு உண்மையிலே சொல்றேன், விசுவாசம். இது ஒரு பெரிய அடையாளத்தை கேட்டான். இல்ல, சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய அடையாளம். விசுவாசத்தோடு அவன் ஒரு பெரிய அடையாளமான ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவரும் அதற்கு அந்த இடத்தில் உடனே ரெபேக்காளை அனுப்பி வைத்தார். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளோட நம்ம புரிந்து கொள்ளணும், ஒரு காரியத்திற்கு இப்படி ஒரு பதில் வேணும்னு கேட்கணும்னா அதுக்கு கர்த்தர் பேரில் ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கணும். இப்படி ஜெபிச்சா நடக்குமா இப்படி போய் நம்ம ஜெபிக்கிறோமே, இதெல்லாம் இது நம்ம சொல்ற டயலாக் எல்லாம் அந்த பெண்ணு வாயில வருமா இப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவனுக்கு அது நடத்தல் கிடைச்சிருக்காது. இல்லையா, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காரியம். இவனே வாயில டைலாக் கொடுத்து இந்த டைலாக் அந்த பெண்ணு வாயில வரணும்னு கேக்குறான். இல்ல, இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதை சாதாரணமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இப்படி சொல்லிட்டோமே இப்படி எல்லாம் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தால், இந்த சந்தேகம் ஆண்டவருடைய நடத்துதல் பேரில் நமக்கு இருக்கிற சந்தேகம் அர்த்தம். இந்த டைலாக் அவள் வாயில ஆண்டவர் வர வைக்கணும், வர வைக்கணும், ஆண்டவரால் வர வைக்க முடியும். நான் என் வாயினாலே சொல்லுகிற இந்த வார்த்தைகளை அந்த பெண்ணுடைய வாயினாலே ஆண்டவரால் வர வைக்க முடியும். இந்த ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. இரண்டாவது, தேவ நடத்துதல் உங்க வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் பேரில் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் எனக்கு காரியத்தை சொல்லிக் கொடுப்பார், என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு விசுவாசம் இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் நம்மளை நடத்த மாட்டார். இப்படிலாம் நம்ம கேட்கிறோமே அப்படின்னம்னா ஆண்டவர் செய்ய முடியாது. ஆண்டவர் நடத்துவார், நான் ஜெபிக்கிறேன், என்னையும் என் ஆண்டவரால் நேரடியாய் நடத்த முடியும். புரியுதா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும், என்னை என் ஆண்டவர் நேரடியாய் நடத்த முடியும். யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சுட்டு இருக்க கூடாது. மத்தவங்க மூலமா பல காரியங்கள் வரும், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சைட் சப்போர்ட்டா தான் இருக்கணுமே தவிர, பேசிக்காக ஆண்டவர் உங்களை டைரக்டா உங்களை நடத்தணும். அப்படி உங்களை நடத்தும் போதுதான் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வராது. அந்த காரியத்திலே நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட, சில விஷயங்கள் கொஞ்சம் மாறி போனா கூட, ஒரு காரியம் உங்களுக்கு இடர்கள் மாறி ஒரு சூழ்நிலைகள் தென்பட்டா கூட தடுமாற மாட்டேங்க, இல்லை இது ஆண்டவர் சொன்னார், இது பத்தி இது ஒரு சின்ன ஒரு காரியம் இப்படி இருந்தாலும் கரெக்ட் ஆயிடும், உங்களுக்கு தெரியும், தைரியம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை டைரக்டா நடத்தலைன்னா உங்களுக்கு அடிக்கடி 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 சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். இது தேவ சித்தம் தானா, இது தேவ சித்தம் தானா, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இது தேவ சித்தம் தானா, இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், காலம் ஃபுல்லா அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். தேவ நடத்தல் என்பதற்கு ஆண்டவர் பேரில் உங்களுக்கு அடிப்படையிலே ஆழமான விசுவாசம் இருக்கணும். என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் என்னை நடத்துவார். இதுல பாத்தீங்களானால் இவன் கேட்டது ஒரு பெரிய அடையாளத்தை கேட்டான். இன்னைக்கு அடையாளம் கேட்கறது சரியா இல்ல, சிலருக்கு இது ஒரு டவுட், ஒரு அடையாளம் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட, இது சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, அடையாளம் கேட்கலாமா? அடையாளம் கேட்கறதுல ரெண்டு விதம் இருக்குது, ரெண்டு விதம் இருக்குது, அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஒரு விதத்தை நான் காட்டுறேன் பாருங்க, இதை விட்டுருவோம், இன்னொரு விதத்தை காட்டிட்டு அப்படி வருவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 8:11 வாசிக்கலாம், 11:12-13 வாசிக்கலாம்.
அப்பொழுது
பரிசேயர் வந்து
அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று
அவரிடத்தில் கேட்டார்கள்.
அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்.
இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறாங்க, இவங்களுக்கு ஒரு அடையாளம் நான் கொடுக்கிறது இல்லைன்னு. இந்த எலியாசர் அடையாளம் கேட்டா, ஆண்டவரே நான் இப்படி கேட்டா அவ இப்படி ரிப்ளை பண்ணணும், அந்த பெண் அவதான் நீங்க நியமித்த பெண் என்று தெரிந்து கொள்ளுகிறேன் என்று ஒரு அடையாளம் கேட்டான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பரிசேயர்கள் வந்து கேட்கிறாங்க, அவரை சோதிக்கும்படி வந்து ஒரு அடையாளத்தை காண்பியும். ஒரு அடையாளம் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இந்த சந்ததிக்கு நான் கொடுக்கறது கிடையாது, அடையாளம் கொடுக்க முடியாது அப்படின்னு. என்ன ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்காதவரா? இல்ல, அப்படி கிடையாது. இந்த இடத்தில் இவங்க வந்து அவரை சோதிக்கிறதற்கு அடையாளம் கேட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் அடையாளம் கொடுக்க மாட்டார். கீழ்ப்படிய மனம் இல்லாமல் ஒருவன் அடையாளம் கேட்டால் அவனுக்கு அடையாளம் கொடுக்க மாட்டார். என்னைக்கும் ஆண்டவர் மைண்ட பார்ப்பார், நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். கீழ்படிய மனமற்று இன்னைக்கு சில சொல்லுவாங்க, ஆண்டவர் இதான் எனக்கு இது செஞ்சு கொடுக்கட்டும், அப்புறம் நான் ஆண்டவர் தெய்வமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. சிலர் நம்ம சொன்னோம்னா ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள் அப்படின்னா இது அவர் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க, நான் அப்புறமா அவரை பின்பற்றுறேன் அப்படின்னு. ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு இதை அவர் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை அவர் ஆசீர்வதிக்க சொல்லுங்க, அப்புறம் நான் அவரை பின்பற்றுறேன் அப்படின்னு. ஒருபோதும் செய்ய மாட்டார் ஆண்டவர், நீ அப்படியே விட்டுருவார், ஆண்டவர் செய்ய மாட்டார். இத மாதிரி சேலஞ்ச் பண்றவனுக்கெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் அடையாளத்தை காட்ட மாட்டார், நான் தெய்வம் அப்படின்றதுக்காக. இவனுக்கு வந்து இவன் என்ன இவனுக்கு ஆண்டவருக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறது, இவர் அவருக்கு செஞ்சு அப்புறம் தன்னை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சொல்ல இன்னைக்கு ஜனங்க இருக்கிறாங்க, இது அவர் செய்யட்டும் அப்புறம் நான் வந்து அவரை பின்பற்றேன் அப்படின்னு. ஆண்டவர் செய்ய மாட்டார், அவங்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்கவே மாட்டார், அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டார், அவங்களை அவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். உண்மையா அப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார், அதை செஞ்சு காமிச்சு தான் தெய்வம் நிரூபிக்க மாட்டார். இல்லையா, பிசாசு கேட்டது அடையாளம் கேட்டதுக்கு அவர் காட்டல, இந்த பரிசெயல் அடையாளம் கேட்டபோது காட்டல, அதெல்லாம் காட்ட மாட்டார். ஆனால் யார் ஒருவன் கீழ்படிய மனதுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் எந்த அடையாளத்தை கேட்டாலும் ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை காண்பித்து தன் சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னைக்குமே ரெடியா இருக்கிறார். இது நம்ம தெளிவா தெரியும். யார் ஒருவன் கீழ்படிய மனதுள்ளவனாய் இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் கண்டிப்பா அடையாளம் காட்டுவார். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான காரியத்தை கேட்டா கூட கர்த்தர் காட்டுவார். ஏன்னா அவனுடைய மனதை பார்க்கிறார். இவன் இதை நமக்கு காமிச்சோம்னா அவன் கண்டிப்பா இவன் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறான், குழப்பத்தில் இருக்கிறான். அதனால இதை நமக்கு தெளிவுபடுத்திட்டா இவன் கண்டிப்பா அதை செய்வான் அப்படின்ற ஒரு காரியம் வரும்பொழுது அந்த நபருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் அடையாளத்தை, அவங்க கேட்கிற அடையாளத்தை செஞ்சு கொடுப்பார். இது ஆண்டவர். என்னைக்குமே ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்த்துதான் தன்னுடைய செயல்பாடுகளை வைக்கிறார். அடையாளம் கேட்கறது தப்பு கிடையாது, நம்முடைய மைண்ட் செட் தான் முக்கியம். சோதிக்கும்படி கேட்டவனுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த எலியாசர் அவன் கேட்டதெல்லாம் அதனால் தேவ சித்தத்தை செய்வதற்கு இந்த அடையாளத்தை கேட்டான். ஆண்டவருக்கு இப்படி செய்ய முடியுமான்னு அவன் சோதிக்கல, இப்படி செய்வதன் மூலமாக தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு தான் கேட்டான். பைபிள்ல பாருங்க, இந்த ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:36 வாசிங்க, ரொம்ப அழகான சம்பவம் இருக்குது. 6:36-40 படிப்போம்.
அப்பொழுது கிதியோன்
தேவனை நோக்கி
தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை
களத்திலே போடுகிறேன்
பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து
பூமியெல்லாம் காய்ந்திருந்தால்
அப்பொழுது
தேவரீர் சொன்னபடி
இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனிநீரை
ஒரு கிண்ணம் நிறைய பிடிந்தான்.
அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி
நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன்.
உம்முடைய கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும்.
தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும்
பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது.
ஆமா, கிதியோன் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறான். மீதியானியர் என்கிற ஒரு கொடிய ஜனங்கள் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்திட்டு இருந்தாங்க, அவங்க கையில கத்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மீதியானியர்களை யுத்தத்தினை மேற்கொள்ளும்படியாக இந்த கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த மீதியானியர்கள் மிக மோசமான ஜனங்கள், திடீர்னு வருவாங்க, தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆடு மாடுகள் இருந்து அவங்க சேமித்து வைத்த தானியங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனாலே அந்த நிலைமை நீங்க 6 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த நாட்களில் அந்த மீதியானியர்களுக்கு பயந்து ஜனங்கள் மலைகளிலும் கெபிகளிலும் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களாம். என்ன கொடுமை பாருங்க, ஊருக்குள்ள ஒருத்தன் இருக்க முடியல, எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கும். அதனால அந்த மீதியானியர்களுக்கு பயந்து போய் மலைகளிலே போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களா, கெபிகளிலே போய் ஜனங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள். அவ்வளவு ஒரு மோசமான காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனங்களிடத்துல போய் யுத்தம் பண்ணணும் அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு பயமான ஒரு சூழ்நிலை தான். அப்ப கிதியோன் கத்தட்ட அடையாளம் கேட்டான், இன்னைக்கு இந்த தோலை நான் ஆட்டு மயிலை நான் போடுவேன், இது மாத்திரம் நனையணும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும். கத்தர் உடனே அதே அடையாளத்தை கொடுத்தார், பூமியெல்லாம் நல்லா காஞ்சிருந்துச்சு, அதை தோலை எடுத்து பிடிந்தால் ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி வந்துச்சு. அப்பவும் அவனுக்கு டவுட் போல, ஏன்னா பிரச்சனை அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை, ஒருவேளை இது கரெக்டா இருக்குமோ, ஒரு தற்செயல நடந்துருச்சு, அப்ப கொஞ்சம் டவுட் அவனுக்கு இருக்குது. அதனால இன்னொரு தடவை கூட ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் இன்னைக்கு தோல் காஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும். ஆண்டவர் அதுக்கும் திருப்பி ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த சூழ்நிலை அந்த மாதிரி, அவன் எத்தனை முறை அடையாளம் கேட்டாலும் பொறுமையா ஆண்டவர் அடையாளத்தை காமிச்சார். அப்ப ஆண்டவர் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவன் தேவ சித்தத்தை அறிந்து அதிலே செயல்படுவதற்கு அவன் ஆயத்தமா இருப்பானால் அவனுக்கு எத்தனை முறையும் ஆண்டவர் தான் அவன் கேட்கிற அடையாளத்தை காண்பிக்க சித்தமா இருக்கிறார். எத்தனை முறை அவன் கேட்டாலும் அவனுடைய டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் அவனுக்கு மறுபடியும் அவன் கேட்கிற அடையாளங்களை காண்பித்து அவனை நடத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதிலிருந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரை, ஒரு தேவ பிள்ளையை நடத்துகிறதற்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. பொறுமையா நடத்துறாரு, அவருக்கு கோபம் வரல, நடத்துறாரு. ஏன்னா நீ என் வழியில நடக்கணும், என் சித்தத்தை அறிஞ்சு நடக்கணும்னு நினைக்கிற, நான் உனக்கு உதவி செய்வேன், உன் டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன், உன்னை நான் நடத்துவேன், உடனே நடத்துவேன். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். அதனால இரண்டாவது நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசம் இருக்கணும், என் ஆண்டவர் என்னை நடத்துவார். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் கேட்டாலும் எனக்கு ஆண்டவர் நடத்துதலை தருவார். இந்த விசுவாசம் உங்களுக்கு செகண்ட் நமக்கு இருக்கணும். மூணாவது இருக்க வேண்டிய காரியம், 24 ஆதியாகமும் 17 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும், அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை
தொட்டியிலே ஊற்றிவிட்டு
இன்னும் ஒன்று வர
துறவண்டையிலே ஓடி
அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு
மௌனமாயிருந்தான். இதுதான் வார்த்தை, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். மூணாவது, மௌனமாயிருக்க தெரியணும். தேவ நடத்துதலை ஒரு தேவ பிள்ளை அறிவதற்கு மௌனமா இருக்க தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, தேவ நடத்துதல் வந்து மிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எமோஷனலா மூவ் பண்ணுவாங்க. ஒரு காரியத்தை கேட்பாங்க, ஆண்டவர் உடனே கொஞ்சம் அப்படி ஒரு சிக்னல் காட்டுவாரு, தப்புன்னு குதிச்சிருவாங்க உடனே. மௌனமா இருக்க தெரியணும். ஆண்டவர் சொல்வார், மகனை உடனே நான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன், உடனே வேலையை விட்டு எல்லாத்துக்கும் பத்துன்னு குதிச்சு ஓடிடுவாங்க. அவ்வளவுதான், போயிட்டு அங்க நடுராத்திரி நடுக்காட்டில் நிக்கிற மாதிரி தடுமாறிட்டு நிப்பாங்க. மௌனமா இருக்க தெரியணும். தேவ நடத்துதல் என்பது ரொம்ப முக்கியம். இவன் கேட்டான், அவன் கேட்ட மாதிரியே பதில் வருது. அவன் என்ன அடையாளம் கேட்டான், அதே வார்த்தைகளை அவன் சொல்லி அதே மாதிரி நடந்துருச்சு. உடனே, ஓ நீதான் என் மருமகள், எங்க எஜமானுடைய ஆபிரகாமுடைய மருமகள் என்று ஓடல, இல்ல ஈசாக்கின் மனைவி என்று ஓடல. இவன் நின்னு பாக்குறான், என்ன நடக்குது, என்ன நடக்குது. வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்குது. ஆண்டவர் நம்மை நடத்துகிறதற்கு என்னைக்குமே ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட்ல வச்சுட்டு நாம உடனே டிசிஷன் எடுத்துடக்கூடாது. ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட்ல டக்குன்னு டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நடத்துவதற்கு நமக்கு ஒன்றுக்கு பல முறை பல காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தி பல அடையாளங்களின் மூலமாய் பல காரியங்களின் மூலமாய் திரும்ப 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 பேசி நமக்கு அதை உறுதிப்படுத்தும் அளவும் மௌனமாயிருக்க வேண்டும். பொறுமை நமக்கு அவசியம். ஜெபம் பண்ணியும் அடையாளம் கேட்டும் உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா தேவ நடத்தல மிஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா? பொறுமை இல்லைன்னா தேவ நடத்தல் மிஸ் பண்ணி சில பொறுமை இல்லாம அவசரப்பட்டு ஓ கர்த்தர் காமிச்சாரு அப்படின்னு தப்பு குதிச்சு மிஸ் பண்ணிடுவாங்க. நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்கள் என்னோட பழகின நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஊழியத்தின் சம்பவத்தில் விஷயத்திலே சொல்றேன் நான், கர்த்தர் உடனே ஒரு காரியம் பேசிட்டாரு உடனே அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு எல்லாத்தையும் விட்டு ஓடுவாங்க. கடைசியில் அப்படியே முடிச்சுட்டு நிப்பாங்க. இதுவும் போய் அதுவும் போய் குடும்பத்தில் பிரச்சனை வந்து எல்லாம் பிரச்சனையா மாறிட்டு நிப்பாங்க, தடுமாறிட்டு நிப்பாங்க. இப்படி இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்தால் என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பொறுமை கையாளப்பட வேண்டிய ஒன்று. ஆவிக்குரிய வாழ்க்கை பொறுமை மட்டும் இல்லைன்னா அவன் ஆவிக்குரியவனாய் ஒருபோதும் இருக்க முடியாது, தன்னை காத்துக் கொள்ள முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவசரம் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். இல்லையா? வசனமே நமக்கு இருக்கு, எபிரேயர் 12:1 பார்க்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி சுற்றி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். பொறுமை இருக்கணும். ஆண்டவர் ஒன்னுக்கு பலமுறை சொல்லுவார், அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவர் நடத்துதலை பார்க்கிற வரைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் சொல்ல, என் வாழ்க்கையில நான் நிறைய சொல்ல முடியும், எக்கச்சக்கமான சம்பவங்களை சொல்ல முடியும். ஒரு காரியத்திற்கு திரும்ப 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 கர்த்தர் பேசியிருக்கார். சொல்லுவார், பொறுமையோடு நம்ம இருக்கும் போது கர்த்தர் பேசுவார். இந்த சபைய நான் எத்தனை சொல்ல, ஒரு விஷயத்தை பற்றி சொல்றேன், இதுல அது சம்பந்தப்பட்ட ஒரு சிலங்க இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். நான் இந்த சபை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வந்து ஒரு அக்டோபர் மாதத்திலே முதல் வாரத்திலே என்னிடத்துல பேசினார். அப்ப எனக்கு சபை ஆரம்பிக்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. எவாஞ்சலிஸ்டா சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன், எல்லா இடங்களிலும் பிஸியான எவாஞ்சலிஸ்டா இருந்தேன் பல இடங்களிலே. அது இங்க இருக்கிற சிலருக்கு தெரியும், செல்வாக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்படி அவ்வளவு பிஸியான எவாஞ்சலிஸ்டா நான் இருந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் ஒரே நாள்ல 3 தடவை பேசினார். அக்டோபர் 4 நினைக்கிறேன், ஒரே நாள்ல 3 தடவை பேசினார். பேசுறது எனக்கு தடுமாறி போயிட்டேன். ஒரு நிமிஷம் ஆண்டவர் இது சொல்றாரு, நல்லா தெரியுது கர்த்தர் பேசுறாரு. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஆனா எனக்கு விருப்பம் இல்லை, அந்த விருப்பம் எனக்கு சுத்தமா இல்ல. தேவ சித்தம் மேல நம்ம விருப்பமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும், என் சுய விருப்பத்தில் அது இல்லை. அதனால நான் வந்து எவாஞ்சலிஸ்டா நல்லா போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதை கட் பண்ணிட்டு இதுல வர்றதுக்கு எனக்கு மனசுல விருப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்ல, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாரு, காவலாளனா இருந்தார். அப்புறம் நான் அதை அந்த நேரத்தில் வந்து ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அப்போ செல்வா இந்த சாம்ராஜ் இவங்கெல்லாம் இருந்தாங்க கூட, அதெல்லாம் டெய்லி கலந்துக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடத்திட்டு இருந்தோம். அப்போ இவங்ககிட்ட ஒரு சிலத்தை ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கல, ஆண்டவர் சொன்னாரே தவிர நான் எந்த முயற்சியும் நான் எடுக்கல. ஏன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால முயற்சி எடுக்கல. நான் பாட்டுக்கு பேசாம இருந்தேன். அதன் பிறகு கர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இல்லை 1 மாசத்துக்குள்ளேயே கர்த்தர் ஏற்கனவே வேற இடத்துல சர்ச் நடத்திட்டு இருந்தோம் ஒரு ஸ்கூல்ல, அந்த இடம் தேடி கொண்டு வந்து என் கையில காண்டர் கொடுத்தார். இடத்தை அப்படியே கொடுத்தார், வாடகையும் இல்லாம கரண்ட் பில்லும் இல்லாம எல்லாமே அவங்க பாத்துக்கிற மாதிரி கொடுத்தார். நினைச்சு பார்க்க முடியாத காரியம். ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கையில திணிச்சாரு, இந்தா சபை நடத்த அப்படின்னு. நான் முயற்சி பண்ணல, கொடுத்துட்டாரு. அப்பவும் எனக்கு தயக்கம், இந்த மனுஷன் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு ஒரு நபர், அவர் எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப பழக்கமானாலும் கிடையாது, கொடுத்தார் அவ்வளவுதான். ஆனா அப்படி இருக்கும்போது எனக்கு அதுல இது இல்லை. அதன் பிறகு நான் உண்மையா சொல்றேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, கிட்டத்தட்ட நவம்பர் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் 1 மாசம் தொடர்ந்து அங்க உட்கார்ந்து ஜெபிச்சோம். அந்த இடத்துல போய் ஞாபகம் இருக்கா செல்வாக்கு? ஞாபகம் இருக்கும். 1 மாசம் போய் அங்க ஜெபிச்சோம், ஒரு கூட்டம் வந்து வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம். தினமும் போய் உட்காந்து ஜெபிப்போம், ஆண்டவரே உமக்கு சித்தமா, இங்க நாங்க நடத்துறது உங்க சித்தமா, இங்க நடத்துறது முடி சித்தமா, ஆண்டவரே எங்க சபை ஆரம்பிச்சுதான் ஆகணுமா. 1 மாசம் அந்த இடத்துல ஜெபிச்சோம், டிசம்பர் மாசம் ஃபுல்லா ஜெபிச்சோம். ஆண்டவர் அதன் பிறகு கிளியர் பண்ணாரு, ஜனவரி மாசம் ஆரம்பிச்சோம் சர்ச். எதுக்குன்னா ஆண்டவர் வந்து சில காரியத்தை சொல்லும்போது பொறுமையா இருக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு குதிச்சிடக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் சொல்றேன், பொறுமை இருந்தால் ஆண்டவர் உங்களை நடத்துதல நீங்க கிளியரா பாத்துக்கலாம். அதுல எந்த மிஸ்டேக்கும் என்னைக்குமே வரவே வராது, கிளியரா போகும். அதுல மூணாவது பொறுமை அவசியம். ஒரு வசனத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. எபிரேயருக்கு எழுதுன நிருபம் 10:36 வாசிக்கலாம். எபிரேயர் 10:36.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தங்களை பெறுவதற்கு பொறுமை அவசியமா இருக்கு. அந்த பொறுமை இருக்கும் போதுதான் அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மூணாவது 24:22 வாசிக்கலாம்.
ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத் தங்க இடம் உண்டா என்றாள். அதற்கு அவள் நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது. ராத் தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு
என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த பெண்ணை விசாரிக்கிறான், யாருமா நீ, நான் கேட்ட உடனே தண்ணியும் கொடுத்த, என் ஒட்டங்களுக்கும் தண்ணி கொடுத்து, நீ யாரு, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் விசாரிக்கிறான். அப்ப இவள் சொல்லுகிறாள், சொன்ன உடனே அவனுக்கு ஒரு ஷாக், என்ன அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து கரெக்டா எந்த இடத்துல நிக்க வைக்கணும் நிக்க வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நடத்தல் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் என்ன சொல்றது, திங்க் பண்ணவே முடியாது. அவ்வளவு கிளியரா கொண்டு போவார். ஒரு ஆளை பிடிக்கணும், ஒரு காரியத்தை நடத்தணும்னா தேவ சித்தத்தை செய்யறதுக்கு நீட்டா கொண்டு போறாரு. கொண்டு போய் கரெக்டா அந்த ஃபேமிலியோட லிங்க் உள்ள ஃபேமிலியோட கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாரு. இப்ப அவன் செய்த காரியம், உடனே காரியம் முடிஞ்சிச்சு, உடனே அவன் எக்ஸைட் ஆயிடல. உடனே அவன் செய்த முதல் காரியம், ஆண்டவரை பணிந்து கொண்டான், வர்ஷிப் பண்ண, ஆண்டவரே இந்த காரியத்தை எவ்வளவு அழகாய் செய்தியது, சரியான இடத்துல கொண்டு வந்து இந்த நாகூர் வீட்டில் கொண்டு வந்து விட்டு இருக்கிறீரே. ஆண்டவரை பணிந்து அவரை ஆராதித்து ஆண்டவருக்கே மகிமையை செலுத்தினான். அப்ப நாலாவது நம்ம பார்க்கணும், நீங்கள் தேவ நடத்துதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரோடு அந்த உறவு, அந்த ஆராதனை, ஆண்டவரோடு அந்த அபிஷேகம், அந்த நடத்துதல், அந்த பிரசன்ஸ்ல நீங்க நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த தேவ நடத்துதலை நீங்க கிளியரா நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லனா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. தேவ நடத்துதல கிளீனா பாக்குறதுக்கு அந்த தேவ பிரசன்னம் அந்த இடத்துல பாருங்க. அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டான்றது வர்ஷிப், பணிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். ஒரு காரியம் கொஞ்சம் கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனே ஆஹா காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது கூடாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நடத்துறத பார்த்த உடனே இன்னும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்க பில்டப் பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும், துதிக்கணும், நல்ல மகிமைப்படுத்தணும். ஏன்னா அந்த காரியம் முற்றிலும் முடியல, ஓரளவுக்கு வந்துருச்சு. உடனே வந்துருச்சு உடனே டக்குன்னு ஆஹா பரவாயில்ல காரியம் முடிஞ்சிருச்சு சொல்ல மாட்டோம், இப்ப அந்த பெண்ணை பார்த்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இனி சம்பந்தம் பேசுற காரியத்தில் இறங்கிடலாம். உடனே அவன் செய்த காரியமே ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்தான். அப்ப நாலாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஆண்டவரை நல்ல துதிச்சு நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் நடத்தலாம் உடனே கொஞ்சம் ஒரு சிக்னல் கிடைச்ச உடனே நீங்க உங்களுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடக்கூடாது. அப்பதான் நீங்க ஆண்டவரை இன்னும் அதிகமாய் ஆராதித்து அவர்கிட்ட நெருங்கி வரணும். ஏன்னா அப்பதான் ஆண்டவருடைய நடத்தல் நீங்க இன்னும் கிளியர் கட்டா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் க்ளோஸ்னஸ், இன்னும் துதிக்கிறான், இன்னும் ஆராதிக்கிறான், அவரை பணிந்து கொள்ளுகிறான். அந்த வர்ஷிப் அது இருக்கும்போதுதான் கர்த்தருடைய நடத்துதல் இன்னும் கிளியரா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும், கிளியரா தெரியும் தேவ நடத்துதல். 5:24:28
அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபைக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். அவன் தன் சகோதரியை தரித்திருந்த அந்த காதணியையும்
அவள்
கைகளில் போட்டிருந்த கடன்களையும் பார்த்து, இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான்.
அந்த துறவு அண்டையில் அந்த ஒட்டகங்கள் அண்டையில் அந்த எலியாசர் நின்று கொண்டிருந்தான்.
அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே,
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே,
உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது.
அப்பொழுது அவன்
நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான்.
அதற்கு அவன்
சொல்லும் என்றான்.
போதும். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இப்பொழுது ரெபேக்காளுக்கு இவன் எலியாசர் நகையெல்லாம் எடுத்து கொடுக்கிறான். கைக்கு வளையல், காதுக்கு காதணி, எக்கச்சக்கமான நகையெல்லாம் கொடுத்துட்டான். இவனுக்கு ஓரளவுக்கு சிக்னல் கிடைச்ச உடனே கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவருடைய அண்ணன் லாபான் பாக்குறான். இவன் வீட்டுக்கு ஓடி வரா சந்தோஷமா. லாபான் வந்து பாக்குறான், இதான் நம்ம தங்கச்சிக்கு ஒரே நகையா இருக்கு, திடீர்னு இவ்வளவு நகை இவளுக்கு எங்கிருந்து வந்துச்சு தங்கச்சிக்கு. உடனே ஆச்சரியமா பாரு, எங்கிருந்துமா இதெல்லாம் நகை, காதுல எல்லாம் புதுசு புதுசா போட்டுருக்குது, கையில எல்லாம் புதுசு புதுசா போட்டுருக்குது, எங்கிருந்து வச்சு இவ்வளவு நகை? அப்ப நடந்த விஷயத்தான் சொல்றான். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு தண்ணி கொடுத்ததுக்கு இவ்வளவு நகை கொடுத்துட்டாரு, தண்ணி கொடுத்தா இவ்வளவு நகை கிடைக்குது. உடனே பாக்குறப்ப சம்திங் ஏதோ விஷயம் இருக்குது. தண்ணி கொடுத்ததுக்கு யாராவது இவ்வளவு நகை கொடுப்பாங்களா? அப்ப ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. அப்போ உடனே லாபான் புரிஞ்சிட்டான், ஒரு மனசுக்குள்ள புரிஞ்சிட்டான், ஏதோ சம்திங் வேற ஏதோ இருக்குது. உடனே ஓடி வந்து அவரை வருந்தி கூட்டிட்டு போறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பானேன். என்ன ஒரு அருமையான டைலாக் பேசி லாபான் அப்படியே உள்ள கூட்டிட்டு போறான். கூட்டி கொண்டு போயிட்டு உள்ள ஆடு மாடுகளுக்கு எல்லாம், உங்களுக்கு ஒட்டகங்களுக்கு எல்லாம் வைக்கோல் இருக்குது, உமக்கு சாப்பாடு இருக்கு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. இதுதான் நீங்க என்ன சொல்றான்ல, கல்யாண பேச்சு முடியற வரைக்கும் கை நினைக்க மாட்டேன் கால் நினைக்க மாட்டேன்ட்டு இருப்பாங்களா? கை நினைக்க மாட்டேன் கால் நினைக்க மாட்டேன்ட்டு பேசிட்டு இருப்போம் நம்ம ஆட்கள். சாப்பாடு எடுத்து அவனுக்கு முன்னால வைக்கிறாங்க, வச்சு சாப்பிடுங்கன்றாங்க. ஆனா லாபான் ஒரே எலியாசர் ஒரே வார்த்தை சொல்றான், நான் வந்த காரியத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் சொன்ன விஷயம் வேற, நம்ம இன்னைக்கு பேசுகிற விஷயம் வேற. கல்யாண பேச்சு முடிகிற வரைக்கும், பிக்ஸ் ஆகிற வரைக்கும் கை நினைக்க மாட்டேன்னு காட்டுகிறோம். இங்கே இவன் சொன்ன விஷயம் என்ன, இவனுடைய அந்த வார்த்தைக்கு பின்னணி என்ன, அது கவனிக்கணும். இவன் வந்த காரியம் தேவ நடத்துதலை பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணணும், அதுல கன்ஃபார்ம் பண்ணணும். அது கன்ஃபார்ம் ஆகல, அப்படியே அந்த ஷேடோல வந்துட்டு இருக்குது, ப்ரொசீட் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகுது. அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வந்தாலும் இன்னும் டைரக்டா ஃபைனலைஸ் பண்ணல. நல்ல கடை அப்படியே வந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 50% 60% அப்படியே முன்னேறிட்டே போகுது. இப்பொழுது அவருடைய சகோதரனும் சந்தோஷமா கூட்டிட்டு போயிட்டான். ஆனால் இவன் சொல்லி அடுத்த காரியம் ஓபன் டாக் வரல, அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா இவன் வந்த காரியத்திலே குறியா இருக்கிறான். எப்படி எலியாசர், நம்ம வந்த வேலை இந்த பொண்ணுதானான்னு பிக்ஸ் பண்ணணும், இவ்வளவு காரியங்கள் கரெக்டா பாசிட்டிவா நடக்குது. ஆனால் இது முடிகிற வரைக்கும் சாப்பாட்டை பார்த்த உடனே சாப்பாட்டுல குதிச்சிடக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறான். சாப்பாட்டை பார்த்து சப்புடி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க சிலர், வந்த வேலையை மறந்துட்டு சாப்பிட உட்காந்துருவாங்க. எலியாசர் எவ்வளவு கிளியரா இருந்தா பாருங்க, சாப்பாட்டை பார்த்த உடனே வந்த வேலையை மறக்கல, வந்த வேலையை முடிச்சிட்டு தான் சாப்பாடு. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தன்னுடைய காரியத்தில் தேவ நடத்துதல் ஒண்ணு ப்ராசஸ்ல இருக்கும் போது உங்க மனதை நீங்க வேற எங்கேயுமே டைவர்ட் பண்ணவே கூடாது. இதுதான் அதுல பாயிண்ட், அதுதான் விஷயம் அதுதான். ஒரு காரியத்தில் ஆண்டவர்களை நடத்திட்டு இருக்கிறாரு, அது ப்ராசஸ்ல இருக்குது, படிப்படியா முன்னேறிட்டு போகுது. அந்த காரியம் முடியற வரைக்கும் உங்க மனசை நீங்க டைவர்ட் பண்ணிடக்கூடாது. வேற எங்கேயாவது நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. சாப்பாட்டுல டைவர்ட் பண்ணிட்டா மிஸ் பண்ணிடுவான். சாப்பாடு முன்னால வச்சா இல்ல, நான் வந்த வேலை எனக்கு முடியும், அதுக்கு பிறகுதான் நான் சாப்பிடுவேன்றதோடைய காரியம் என்னன்னா, அவன் தன்னை எந்த விதத்திலையும் டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் விரும்பவில்லை. அவன் வந்த காரியம் அந்த நடத்துதல் இன்னும் அடுத்த ஸ்டெப் பார்க்கணும், அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நடத்துகிறார்னா அதுல உங்க மைண்ட ஸ்ட்ராங்கா நீங்க பிக்ஸ் பண்ணணும். உங்க மைண்ட் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிக்ஸ் பண்ணணும். அதுக்கு டைவர்ஷன் வேற என்ன வந்தாலும் அசைஞ்சு கொடுக்க கூடாது. ஏன்னா அப்படி உட்காந்து வேற காரியம் பேச்சு போயிட்டு, இப்ப சாப்பிட உட்காந்து கடைசியில் வேற அப்படியே அப்படி டாபிக் எங்கே போயிட்டு வேற மாதிரி போயிடும். அதனால வந்த விஷயத்தை ஷார்ப்பா முடிக்காம நான் வேற இடத்துக்கு நான் வேற காரியத்தை செய்ய நான் விரும்பலன்றான், அதனாலதான் சாப்பிட மாட்டேன். அப்ப இல்ல என்ன தெரியுதுன்னா, உங்களை ஒரு காரியத்தில் ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் உங்க மைண்ட் அதுல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணுங்க. அந்த டைம்ல பல காரியத்தை யோசிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்க லைஃப்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டியதுல இருக்கிறீங்க. அந்த காரியம் முடிவடைகிற வரைக்கும் உங்க மனசுல வேற டைவர்ஷனே வரக்கூடாது. அதுல தெளிவடைகிற வரைக்கும் வேற ஒரு காரியத்தை நீங்க உள்ள இழுத்து போட்டுக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதுல ஒரு டெடிக்கேட்டடா நம்ம அந்த காரியத்தில ஆண்டவர் நம்மை முழுவதும் நடத்துகிற வரைக்கும் ஃபுல்லா அதுலேயே ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம டிவியேட் ஆகக்கூடாது, ஃபோக்கஸ்டா இருக்கணும், டோட்டலா ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதனாலதான் அவன் சாப்பிட மாட்டேன். கடைசியாக என்ன நடக்குது பாருங்க, 24 அதிகாரத்தில் 34 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானி மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார்.
சரி, பாத்தீங்கன்னா 34 வசனத்திலிருந்து இந்த 51 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அப்படியே நேரேட் பண்ணிட்டே வருவார். ஆபிரகாமுடைய லைஃப் பத்தியும் ஈசாக்க பத்தியும் அந்த ஃபேமிலி பத்தி அப்படியே நேரேட் பண்ணிட்டே வர்றாரு. அவங்க என்னென்னதான் கர்த்தர் செய்தார். 49 மட்டும் வாசிக்கலாம், 49.
இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள்.
அப்பொழுது
நான் வலதுபுறத்தில் ஆகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக
இந்த காரியம் கர்த்தரால் வந்தது.
உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே
அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு
மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள்.
இப்ப பாத்தீங்கன்னா உடனே நேரேட் பண்றான் அந்த நடந்த விஷயத்தை. அவன் கிளம்பி வந்ததிலிருந்து எஜமானுடைய லைஃப் பத்தி அவனுடைய ஃபேமிலி பத்தி எல்லாம் சொல்லிட்டே வரான். பின் அந்த துறவண்டியில நின்றதையும் தான் ஜெபித்ததையும் ரெபேக்காள் வந்ததையும் அவள் சொன்ன பதிலையும் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டே வரான். அதன் பிறகு தான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தின இதெல்லாம் இப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டு இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இப்பவும் நான் உங்களை கேட்கிறேன், ஃபைனலா கேட்கிறான், இப்பவும் நான் உங்களை கேட்கிறேன், இந்த காரியம் இப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இது என் சைடு என்ன, இப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார், இவ்வளவு தூரம் நான் என்னென்ன சொன்னோ அதே மாதிரி கிளீனா நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இப்ப உங்க ஒப்பீனியன், இந்த காரியத்துக்கு நீங்க எஸ்னா நான் இருந்ததை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லைன்னு சொன்னீங்கன்னா வலதுபுறம் ஆகியும் இடதுபுறம் ஆகி நான் வேற பொண்ணு பார்த்து நான் தேடி போயிடுறேன். இவ்வளவு நடத்தின பிறகு பாருங்க, அவன் கடைசியில் அந்த இடத்துல பாக்குறான், அந்த ஃபேமிலி கிட்ட வந்து நிக்கிறான். கரெக்டா, இவ்வளவு காரியங்கள் நடந்துருச்சு, இப்பொழுது எல்லாத்தையும் விவரித்து விட்டு தன்னை தேவன் எப்படி எல்லாம் நடத்தினான் எல்லாம் சொல்லிட்டு இதனால என்னை ஆண்டவர் நடத்திட்டார் ஆகையினால் இந்த பொண்ணு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படி அவன் சொல்லல. இவ்வளவு காரியம் எனக்கு செஞ்சிருக்கிறான், இதுதான் தேவ சித்தம், இந்த பொண்ணு நீங்க கொடுத்துதான் ஆகணும் பேசல, அப்படின்னா பேசல. இதெல்லாம் எனக்கு என் சைடில் ஆண்டவர் செஞ்சது. ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்கள் விருப்பத்தை இப்ப சொல்லுங்க, நீங்க சரினா சம்மதம் பேசுவோம், இல்லைனா பரவாயில்ல நான் அடுத்த வேற எங்கேயே பார்த்துட்டேன். உடனே அங்கிருந்து பதில் வருது, இந்த காரியம் சரியா இப்பதான் சொல்லணும், இது இல்லாம சொல்லக்கூடாது. நம்ம எடுத்த உடனே முதல்ல எடுத்த உடனே இதுதான் நமக்கு வரும். இது கடைசியா வந்த வார்த்தை தான், இது எடுத்த உடனே மேல வராது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இது கடைசியா அந்த வாயில வந்த வார்த்தை வந்துச்சு. அப்படின்னு பத்திரிகையில கடைசியா தான் போடணும், என்ன போடணும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கீழே போடணும், கடைசியா போடணும், மேல போடக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கடைசியில சொல்றான், அவங்க சொல்றாங்க, அவங்க வாயில வருது. அதனால இந்த இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தி இருக்கும் போது இதுல நாங்க இதுக்கு எதிர்த்து பேசுறது ஒண்ணுமே கிடையாது, நலம் போல ஒன்று சொல்லக்கூடாது. ஆகிய ரெபேக்காளர்களுக்கு முன்னால் இருக்கிறா, அவளை கேளுங்க, அவளுக்கு சரி என்னன்னா இப்ப கூட்டிட்டு போயிடுங்கன்றாங்க. அவங்க கேட்கறாங்கம்மா, பத்து நாள் வந்துட்டு போமா, அவ அது வரைக்கும் கூட பொறுமை இல்லை, இப்பவே கிளம்பணும் கிளம்பிட்டாவ ரெபேக்காள், அதுக்கு மேல பத்து நாளாவது இருந்துட்டு போமா, இவ்வளவு நாள் எங்க வீட்டுல வளர்ந்தேன்னு கேட்கறாங்க. பின்னால படிச்சீங்கன்னா பத்து நாள் எல்லாம் பொறுக்க முடியாது, நான் போறேன் கிளம்பிட்டா சரியா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சமாதானமான சூழ்நிலை உருவாச்சு, பீஸ்ஃபுல்லா வந்துச்சு. இவன் சொல்ல, நடத்துதலை சொல்ல, அவர்களை சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ள, அவங்கள நலம் போல ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல சந்தோஷமா அது அட்மாஸ்பியர் அருமையா செட் ஆச்சு. உடனேதான் சொல்றான், இவனுக்கு தெரிஞ்சிச்சு இப்ப இது கர்த்தர் காரியத்தை நடத்தினார். ஆறாவது விஷயம், ஒரு காரியத்தில் தேவ நடத்துதலுடைய முடிவு என்னன்னா, தேவ சமாதானமாய் காரியம் போகணும், அதான் அடையாளம். தேவ சமாதானம் அந்த விஷயத்தில் இருக்கணும். அந்த சமாதானம் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு காரியத்தை ப்ரொசீட் பண்ணணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. சின்ன விஷயமா இருக்கட்டும், உண்மையா சொல்றேன், சமாதானம் இருக்கணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. கூட இன்னைக்கு இங்க ஐபிஎல்ல ஒரு புக் ஃபேர் நடந்துட்டு இருந்தது, இன்னையோட லாஸ்ட். அன்னைக்கு நான் போயிட்டு ஒரு சின்ன சிலது வாங்கிட்டு வந்தேன், ஆனா இன்னைக்கு ஒரு சில பைபிள் வாங்கணும்னு நான் நினைச்சேன், நேத்து போகணும்னு நினைச்சேன், நேத்து கொஞ்சம் பிஸியா போச்சு போக முடியல. சரி, இன்னைக்கு மதியானம் 2 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் லாஸ்ட் டே, மதியானம் 2 மணிக்கு போலாமா நினைச்சேன், வீட்டுக்கு போனோன்னு எனக்கு அப்படி தோணலை. சரி, இன்ட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுதுட்டு போலாமா நினைச்சேன், ஆனா என் மனசுல சமாதானமே இல்லை, எதுக்கு நீ இப்ப போயிட்டு, எதுக்கு அங்க போயிட்டு, அதை உட்காந்து வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சாம பண்ணும், என் மனசுல அதுதான் தோணுச்சு. சாயங்கால சர்வீஸ் இருக்கு, அதுக்காக கொஞ்சம் உட்காரு, போகணும், இன்னைக்கு போ, இன்னைக்கு விட்டா லாஸ்ட். ஆனா நினைக்கிற மனசுல சமாதானமே வரல, போகணும் வாங்கணும்னே ஆசை இருக்குது, சமாதானம் வர மாட்டேங்குது, கசல விட்டேன். சரி வேண்டாம், பைபிள் வந்துடும், எப்படி வந்துடும், உட்காது. சின்ன விஷயம் தான், ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம், வேற ஒன்றும் இல்லை, பைபிள் தான். ஆனா அந்த விஷயத்துல உண்மையா சொல்றேன், நமக்கு ஒரு சமாதானம் இருந்தா அது நடத்துதா இருக்கும். ஆண்டவர் அந்த காரியத்தில் செகண்ட் தாட் கொடுத்தாருன்னு வச்சுங்க, இறங்கக்கூடாது, எதுக்கு போனோம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எடுத்து வைக்க கூடாது. எந்த விஷயமா, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, முடிவு சமாதானமா இருக்கணும். சமாதானத்தோடு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அங்கதான் தேவ சித்தமாய் அது இருக்கும், இல்லைன்னா அது மிஸ் ஆயிடும். அதனால 6 காரியங்களை பார்த்தோம். இப்படி நம்ம போகும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க தேவ நடத்துதலோடு தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையில் நம்ம பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேவ நடத்துதல், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தேவ சித்தம் மிக முக்கியம். தேவ சித்தம் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த தேவ சித்தத்தை சுய பலத்தினாலே நாம் செய்ய முடியாது, அதற்கு தேவ நடத்துதல் நமக்கு வேண்டும். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள கேட்கும் பொழுது எலியாசர் என்கிற தேவ பக்தியுள்ள மனுஷனிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்புக் கொடுத்தான். எலியாசர் அந்த காரியத்தை பொறுப்போடு அவன் செய்து முடித்தான். எப்படி முடித்தான் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அவன் முதலாவது அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவதற்கு ஜெபத்தோடு ஆரம்பித்தான். எந்த ஒரு காரியத்திலும் தேவ சித்தத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தேவ நடத்துதல் உங்களுக்கு தேவையானால்
அதற்கு நீங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிக்கணும். ஜெபத்தோடு ஆரம்பிக்கணும். நீங்க ஜெபிக்கணும், மத்தவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்கன்னு இருக்க கூடாது. நீங்க ஜெபிக்கணும். உங்க வாழ்க்கைக்கு தேவ சித்தத்திற்கான தேவ நடத்துதலை பெறுவதற்கு நீங்க முதல்ல ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் கூட நடத்த ஆரம்பிக்க முடியும். ரெண்டாவது, அந்த ஜெபத்தில் அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான். தேவ சமூகத்தில் அடையாளத்தை கேட்டு அதை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அவனுக்கு விசுவாசம் இருந்ததுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அடையாளத்தை அவனால் கேட்க முடிஞ்சது. ரெண்டாவது, நமக்கு ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களை எப்படியும் எந்த ஒரு அடையாளத்தை கேட்டாலும் அதை காண்பித்து உங்களை தெளிவாய் நடத்துவார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு ரெண்டாவது இருக்கணும். நீங்கள் கேட்கிற அடையாளத்தை உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி உங்களை ஆண்டவர் நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். உங்களை நடத்துவார், யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருக்காதி. உங்களை டைரக்டா ஆண்டவர் நடத்துவார் என்று ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. மூணாவது, அந்த காரியத்தின்படியே ரெபேக்காள் வருகிறாள், தண்ணீர் ஊற்றுகிறாள். அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அவன் மௌனமா இருந்தான். மூணாவது, பொறுமை வேணும். கேட்ட அடையாளம் கிடைச்ச உடனே டக்குன்னு குதிச்சிடக்கூடாது, எமோஷனலா இருக்கக்கூடாது. பொறுமை அவசியம். பொறுமையோடு அவன் காத்திருந்தான். இந்த பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பணினாரோ இல்லையோ என்று அறியும்படி அவன் மௌனமா இருந்தான் என்று பார்க்கிறோம். பொறுமை அவசியம், நிதானத்தோடு செயல்படும். நாலாவது, இந்த காரியத்தை அந்த பெண்ணை யார் என்று அவன் விசாரிக்க பொழுது அவள் தன்னுடைய பூர்வீகத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன அழகா கர்த்தர் கரெக்டான ஃபேமிலி கிட்ட கொண்டு வந்திருக்கிறாரே, எவ்வளவு நீட் ஆண்டவர் கைட் பண்ணிட்டு வந்திருக்கிறார். உடனே ஆண்டவரை பணிந்து கொண்டு அவரை ஸ்தோத்தரித்தார். நாலாவது, உங்களுக்குள் ஆண்டவரை அந்த நேரத்தில் தான் நல்ல க்ளோஸா அவரோடு உங்களுடைய ஃபெலோஷிப் இருக்கணும். ஆண்டவருடைய நடத்துதல் நீங்க முழுமையாய் அடைவதற்கு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவரோடு நெருக்கமான ஒரு உறவை நீங்க மெயின்டைன் பண்ணும்போதுதான் அந்த நடத்துதல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வருகிறதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஐந்தாவது, லாபான் வருகிறான், சந்தோஷத்தோடு வீட்டுக்குள் அழைத்து போறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். கூட்டிட்டு கொண்டு போய் அவனுக்கு நல்ல விருந்து வைக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்றான், இல்ல, நான் வந்த காரியத்தை சொல்லும் முடிக்கும் அளவும் நான் புசிப்பதில்லை, நான் புசிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஐந்தாவது காரியம், ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்தை நடத்தும் பொழுது எந்த விதத்திலையும் நீங்க டைவெர்ட் ஆகக்கூடாது. வேற எந்த காரியத்திலையும் உங்களை டைவெர்ட் பண்ணிக்க கூடாது. ஒரு காரியத்திலே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்துல நீங்கள் தேவ சித்தத்திற்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க, ஆண்டவருடைய கைடன்ஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் கூட நீங்க வேற இடத்துல உங்கள் மைண்ட் டைவெர்ட் பண்ணிக்க கூடாது. சாப்பாட்டுக்கு நேரம் அவன் தன் கவனத்தை திருப்பல, வந்த காரியத்திலேயே அவன் கண்ணும் கருத்துமா இருந்தான். ஆகியனாலே ஐந்தாவது, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மனம் சிதறி போகக்கூடாது, சிந்தனை சிதறி போகக்கூடாது. அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அதுலேயே நீங்க கவனமா இருக்கணும். வேற காரியத்தில் கவனம் செலுத்திட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஆறாவது பார்க்கும் பொழுது, இப்பொழுது நேரடியாய் பேச்சை ஆரம்பிச்சான். கர்த்தர் என்னை இப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறாரு, இது என்னுடைய பக்கம், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சரின்னு சொன்னா இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் வேற இடத்த நான் பார்த்து போயிடுறேன். அவங்க சந்தோஷத்தோடு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஒரு பூரண சமாதானமான சூழ்நிலை உருவான உடனேதான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது தேவ நடத்துதல் என்பதை அவன் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டான். ஆறாவது காரியம், அதன் முடிவு உங்களுக்கு சமாதானமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். சின்ன சஞ்சலம், ஒரு செகண்ட் தாட் இருந்தாலும் அதை செய்யாதீங்க. நல்ல விஷயமா கூட இருக்கும், ஆனா ஒரு செகண்ட் தாட் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு சமாதானத்தின் மூலமாய் அடையாளத்தை காட்டுவார்.
அப்பொழுதுதான் அது தேவ சித்தம் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய சித்தத்தை உம்முடைய நடத்துதலின் மூலமாக எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை 6 காரியங்களில் எங்களுக்கு நீங்க விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்களும் இப்படியே எங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டங்களில் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய சித்தத்தை உம்முடைய நடத்துதலின் மூலமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் முழுக்க முழுக்க எங்களை உம்முடைய சித்தத்தில் நடத்தி உம்முடைய மகிமையில் சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும்